கனவில் வந்த இயேசு. கையில் நயா பைசா இல்லை. இருக்கும் வீட்டைத் தவிர சொல்லிக்கொள்கிற மாதிரி ஒரு சொத்தும் இல்லை. அகா, லாசர், ஆக்னஸைத் தவிர மூன்று குழந்தைகளையும் கட்டி காப்பாற்றியாக வேண்டும். நன்றாக படிக்க வைக்க வேண்டும். எத்தனை காரியங்கள், எத்தனை கடமைகள். மலைப்பாக இருந்தது பெர்னாய்க்கு. சிறு வயது நினைவுகள் பெர்னாவின் கண்முன் வந்து அலைப்பாய்ந்தன. எவ்வளவு வசதியான வாழ்க்கை! பட்டாம்பூச்சியாய் திரிந்த இளமைக்காலம், ஆடம்பரமான திருமணம், திருமணத்திற்குப் பிறகு நிக்கோலஸ் எவ்வளவு சந்தோஷமாக வைத்திருந்தார். திருமணத்திற்கு முன் வீட்டிலிருந்தபோது ஆடை நூற்பதுதான் பெர்னாயின் பொழுதுபோக்கு. அது இப்போது நினைவுக்கு வந்தது. நமக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது, ஏன் தெரிந்ததை செய்யக்கூடாது? இவள் தனக்குள் கேட்டுக்கொண்டாள். காலத்துக்கு ஏற்றவாறு அலங்கார ஆடைகளை தயாரித்து விற்றால் நல்ல லாபம் கிடைக்கும் என்றார் பக்கத்தை விட்டு பெரியம்மா. பெர்னாய் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஆடைகள் தயாரிக்க ஆரம்பித்தார். ஓரளவுக்கு பணம் வந்தது. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அந்த வருமானம் போதுமானதாக இருந்தது. குழந்தைகள் ஒழுங்காக பள்ளிக்கூடம் சென்றனர். ஏதாவது ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பித்து ஆசிரியர் அதை முடிக்கும் முன்னால் ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியபடி சீட்டை விட்டு எழுந்துவிடுவார் ஆக்னஸ். வேண்டாம் ஆக்னஸ், ஒவ்வொரு முறையும் நீதான் சொல்கிறாய், வேறு யாராவது சொல்லட்டும். சொல்வதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? படிப்பில் சுட்டி என்பது மட்டுமல்ல விஷயம். நன்றாக வளர்ந்த பல பெரிய குழந்தைகளை கூட கற்றுக்கொள்ளாத பல உயரிய குணங்கள் ஆக்னஸிடம் இருந்தன. பொய் பேச மாட்டாள், பிறர் பேசவும் அனுமதிக்க மாட்டாள். முன் இருக்கை பெண்ணின் தலைமுடியை பிடித்து இழுப்பது, கிண்டல் செய்வது, கரும்பலையில் கேலி வாசகங்கள் எழுதி வைப்பது எதுவுமே கிடையாது. அடுத்தவர்கள் ஏதாவது தவறான குறும்புகள் செய்தால் கூட பொறுமையாக அவர்களிடம் சென்று இவள் பேசுவாள். அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள சொல்வாள். பேசியே அவர்களுடைய மனதை மாற்றிவிடுவாள். மற்றவர்களிடம் புகார் கொடுக்கும் பழக்கமெல்லாம் ஆக்னஸிடம் இருந்ததே இல்லை. சிறு வயதிலிருந்தே தான் செய்ய வேண்டிய காரியங்களை பட்டியல் போட்டு வைத்துக் கொள்வாள் ஆக்னஸ். அதன்படிதான் அடுத்த காரியங்களை செய்வாள். ஆசிரியர்கள் மத்தியில் அவளுக்கு நல்ல மதிப்பை உருவாக்கியது இந்த பழக்கம்தான். மற்ற குழந்தைகளும் ஆக்னஸை பின்பற்றினால் எவ்வளவு நன்றாக இருக்கும்! ஆசிரியர்கள் ஆக்னஸின் தாயாரிடமும் மற்ற பெற்றோரிடமும் அடிக்கடி கூறும் வாசகங்கள் இவைதான். ஜாம்பிரன் கோவ் ஸ்கோப்ஜி நகரின் முக்கியமான பாதிரியார், நிக்கோலஸின் குடும்ப நண்பர். அவர்களுடைய சூழ்நிலைகளை நன்றாக புரிந்து வைத்திருந்தவர். அந்த குடும்பத்துக்கு நம்முடைய உதவி இப்போது தேவை. அவரது குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமானால் இப்போதே ஏதாவது செய்தால்தான் உண்டு. என்ன செய்யலாம்? பெர்னாயின் வீட்டிற்கு வந்தார் பாதிரியார். அவரை கண்டதும் ஆக்னஸ் சிரித்தபடியே ஓடி வந்தாள். அவளை மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார். குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள். முக்கியமாக குழந்தைகளின் படிப்பு விஷயத்திற்கு கூச்சப்படாமல் கேளுங்கள். பாதிரியாரின் வார்த்தைகள் பெர்னாயின் முகத்தில் நம்பிக்கை ரேகைகளை கொண்டு வந்தன. மிக்க நன்றி ஐயா. சந்தோஷமாக கைகூப்பி வழியனுப்பி வைத்தார் பெர்னாய். சொன்னபடியே பெர்னாய் கேட்ட உதவிகளையெல்லாம் செய்தார். சில சமயம் தானே வலியச் சென்று உதவினார். குடும்பம் பெரிய அளவில் முன்னேற்றமடையாவிட்டாலும் கூட சரிவை சந்திக்காமல் இருந்தது. பெர்னாய்க்கு அதுவே போதுமானதாக இருந்தது. நம்ம கூட அப்பா இப்ப இல்லை. அதனால் அவர் ஆசைப்பட்டபடியே நீங்க ரொம்ப நல்லா படிக்கணும். எந்த கெட்ட பழக்கமும் வந்துடக்கூடாது, சரியா? குழந்தைகள் தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தனர். அவருக்கு எந்த விதத்திலும் கவலை கொடுக்கவில்லை. ஆக்னஸுக்கு 12 வயது. நேற்று வரை படிப்பை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தவள் புதிதாக சமூக சேவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருந்தாள். ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும், இல்லாதவர்களுக்கு உதவ வேண்டும் என்றெல்லாம் பேசினாள். காலை பள்ளிக்கு கிளம்பும்போது தாயாரிடம் இது பற்றி பேசுவாள். பள்ளிக்குள் நுழைந்ததும் ஆசிரியர்களிடம், பள்ளி முடிந்து திரும்ப வீட்டுக்கு வருகின்ற வழியில் தோழிகளிடம், வீட்டுக்கு வந்ததும் மீண்டும் தாயாரிடம். சிறிய வயதிலேயே இவ்வளவு பொறுப்பாக பேசுகிறாளே என்று பெர்னாய்க்கு ஆச்சரியம். ஆனால் பெரிய விஷயமாக அவள் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. நிக்கோலஸ் தொழிலில் உச்சத்தில் இருந்தபோது நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து கூட்டுத் தொழில் செய்து வந்தார். அவர் இறந்த சமயத்தில் பங்குத்தொகையை திருப்பிக் கொடுத்து விடுவதாக அவர்களுடைய பங்குதாரர்கள் பெர்னாய்க்கு உறுதியளித்திருந்தனர். கணக்கு வழக்கு பார்க்க கொஞ்சம் தாமதமாகும், கொஞ்சம் பொறுத்திருங்கள், தந்துவிடுகிறோம். ஆண்டுகள் ஓடின, ஆனால் பணம் எதுவும் வந்த பாடில்லை. பங்குதாரர்கள் வீட்டுக்கு நடையாக நடந்தார் பெர்னாய். கெஞ்சிக் கேட்டார், பைசா பெறவில்லை. வெறுப்பு மட்டும்தான் மிஞ்சியது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் விஷயத்தை சொன்னார். பஞ்சாயத்து மூலம் கிடைக்குமா என்று பார்த்தார். பணம் வரும் என்பதற்கான சுவடே அங்கு தெரியவில்லை. ஒருநாள் வீட்டுக்கு வந்தனர் பங்குதாரர்கள். எதற்காக வந்திருக்கிறார்கள்? நெஞ்சு திக் திக்கென்று அவளுக்கு அடித்துக்கொண்டது.
உங்கள் கணவர் போட்ட பணமெல்லாம் நஷ்டமாகிவிட்டது. இப்போது தொழில் நடந்து கொண்டிருப்பது எங்கள் பணத்தில்தான். உங்களுக்கு பணம் கேட்பதற்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக ஒதுங்கிக் கொள்ளுங்கள்.
நிலை குலைந்து போனார் பெர்னாய். அந்த பணம் கிடைத்தால் எதற்காவது உதவியாக இருக்கும் என்று நினைத்திருந்தார். நம்பிக்கை நகர்ந்து போனது. அந்த தினத்திலிருந்து அவர்களைத் தேடிச் செல்வதை நிறுத்திவிட்டார் பெர்னாய். தட்டு தடுமாறி நகர்ந்து கொண்டிருந்தது வாழ்க்கை. ஆப்பிரிக்காவிற்குச் சென்று ஏழைகளுக்கு சேவை செய்வது பற்றி செய்திகள் ஆக்னஸின் காதுகளில் விழுந்தன.
எதுக்காக ஆப்பிரிக்கா போறாங்க?
எல்லாருமே போலாமா?
நானும் போக முடியுமா?
பணம் கட்டணுமா?
இல்ல விரும்பினா கூட்டிட்டு போவாங்களா?
படிப்பை நிறுத்திடணுமா?
நிறைய கேள்விகளை ஆசிரியைகளிடம் கேட்டாள். இந்த வயதிலேயே சேவை மீது உனக்கு இவ்வளவு ஆர்வமா?
கன்னத்தை பிடித்து பாராட்டினார்கள் ஆசிரியர்கள். சந்தோஷமாக இருந்தது ஆக்னஸுக்கு.
அனுதினமும் சேவை செய்வது பற்றி கனவிலேயே இருந்தாள். ஆப்பிரிக்காவுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கும் சிலர் சென்று சேவை செய்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டதும்
உற்சாகமாகிவிட்டாள் ஆக்னஸ். அட, இவ்ளோ நாட்டில் சேவை செய்ய வாய்ப்பிருக்கா என்று நினைத்தாள்.
அந்த நிமிடத்திலிருந்து சேவை செய்கின்ற சகோதரிகள் மற்றும் அமைப்புகளை பற்றிய தகவல்களை சேகரிக்க ஆரம்பித்தாள். அந்த சேவை செய்யும் சகோதரிகளுக்கு லொரேட்டோ சகோதரிகள் என்ற பெயர் இருப்பது ஆக்னஸுக்கு தெரிய வந்தது. அவள் தான் தெரிந்து கொண்டதை மற்றவர்களிடம் கேட்டு சந்தேகங்களை போக்கிக் கொண்டாள். விஷயம் தெரிந்த பாதிரியார்களை பார்த்து மேலும் விரிவாக தெரிந்து கொண்டாள் அவள். அவள் கேட்கின்ற கேள்விகள், கேட்கும் விதம் எல்லாமே பாதிரியார்களை ஆச்சரியப்படுத்தின. நீ ஏழை மக்களுக்குச் சென்று சேவை செய்வதில் உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 1000 கோடி விளக்குகளின் பிரகாசம். கைகளை உயர்த்தியபடி ஆசீர்வாதம் செய்துவிட்டு அடுத்த நொடி மறைந்துவிட்டார் இயேசு. வார்த்தைகளில் விவரிக்க முடியாத சிலிர்ப்பு. கனவுதான் என்றபோதும் ஆக்னஸின் மனம் முழுவதும் அந்த ஒளி நிறைந்துவிட்டது. கனவில் வந்த ஒரு கட்டளையாக அவளால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதை மறந்துவிடவும் அவளுக்கு துணிவில்லை. தனக்கு வந்த கனவு பற்றி பெர்னாயிடம் பேசினாள். உன்னிப்பாக கேட்ட தாய், உனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய் என்று சொல்லிவிட்டார். உற்சாகமாக இருந்தது ஆக்னஸுக்கு. பொதுச் சேவையில் ஆர்வம் இருக்கின்ற பெண்களுக்காக சமுதாய இயக்கம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. சொடாலிட்டி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் மேரி என்று பெயர். ஜாம்பிரான் கோவிக் பாதிரியார் ஆரம்பித்திருந்த இயக்கம்தான் அது. தனக்கான இடம் அதுதான் என்கின்ற முடிவுக்கு அவள் வந்தாள். அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டாள். சேவைகள் ஆரம்பித்தன. பள்ளிக்குச் சென்று மாணவ மாணவிகளுக்கு உதவுவாள். உடல் ஊனமுற்றோர் அமைப்புகளுக்குச் சென்று அங்கு இருப்பவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பாள். அவர்களுக்கு சாப்பாடு தயாரித்துக் கொடுப்பதில் ஆக்னஸுக்கு மிகவும் இஷ்டம். தேவாலயங்களை பெருக்கி சுத்தம் செய்வாள். மருத்துவமனைகளுக்குச் சென்று நோயாளிகளுக்கு மருந்து போட்டு விடுவாள். காயங்களுக்கு கட்டுக்கட்டி விடுவாள். இப்படி சின்னதும் பெரியதுமாக நிறைய காரியங்கள். ஆண்டுகள் செல்லச் செல்ல அவள் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் முதிர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தன. அந்த இயக்கத்தின் நிர்வாகிகள் மத்தியில் ஆக்னஸுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. ஏதாவது முக்கிய விஷயமா? அது யார்கிட்ட கொடுக்கறதுன்னு குழப்பிக்க தேவையில்லை. ஆக்னஸ் கிட்ட கொடுங்க, பிரச்சனையே இருக்காது. சகோதரிகளை உதவிக்கு வச்சுக்கிட்டு அற்புதமா அழகா முடிச்சு கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட எல்லா பொறுப்பையும் நம்பி கொடுக்கலாம். 10 வயதின் அதிகபட்ச நாட்களை மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதிலேயே கழித்துவிட்டாள் ஆக்னஸ். 18 தொட்டிருந்தது.